வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே மனமே, சேதம் வராதே மனமே.
அன்பர்களே, ஆதியாகம புத்தகத்தின் விளக்க உரை மற்றும் யாத்திராகம புத்தகத்தின் விளக்க உரை எங்களிடத்தில் உள்ளது. தேவைப்படுவோர் எங்களோடு தொடர்பு கொண்டு அதனை பெற்றுக் கொள்ளுங்கள்.
வேதாராய்ச்சியாளர்களே, இந்நாட்களிலே நாம் யோபுவின் சரித்திரத்தை கற்று வருகிறோம். யோபு தன் சாத்தானால் சோதிக்கப்படுகிறேன் என்பதை அறியாதவனாய் செல்வத்தை இழந்து பிள்ளைகளை இழந்து சரீர சுகத்தையும் இழந்து நிற்கும் பொழுது ஆறுதல் சொல்ல வந்த யோபுவின் நண்பர்கள் யோபுதான் குற்றவாளி என்பது போல யோபுவை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். தங்கள் வார்த்தைகளினாலே அதை வெளிப்படுத்தினார்கள். 8வது அதிகாரத்திலே பில்தாத்தின் வார்த்தைகளை கேட்ட யோபு இப்பொழுது அதற்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். யோபு 9வது அதிகாரம் 13-14 சொல்லும்பொழுது, தேவன் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார், ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும். இப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்கவும் அவருடைய வழக்காடும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நான் ஏமாத்திரம் என்று கூறினார். வசனம் 16 அவர் சொல்லும்பொழுது, நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவருளினாலும் அவர் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நம்பேன் என்கிறார். உண்மையாகவே தேவன் தன்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் என்பதை யோபுவால் நம்ப முடியாதவராய் பேசுகிறார். வசனங்கள் 17-19 கவனியுங்கள். அவர் புசலினால் என்னை முறிக்கிறார், முகாந்திரம் இல்லாமல் அநேகம் காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார். நான் மூச்சுவிட எனக்கு இடம் கொடாமல் கசப்பினால் என்னை நிரப்புகிறார். பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர், நியாயத்தை பார்த்தால் என் பட்சத்தில் சாட்சி சொல்கிறவன் யார்? இங்கே யோபுவின் ஏக்கம் என்ன? எனக்காக அந்த தேவனிடத்திலே யார் வழக்காட முடியும் என்பதுதான் கேள்வி. வசனம் 20, நான் என்னை நீதிமானாக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும், நான் உத்தமன் என்று சொன்னாலும் நான் மாறுபாடானவன் என்று அது சாட்சி கொடுக்கும். இங்கே யோபு சொல்லுகிறது என்ன? நான் நல்லவனைப் போல நடித்தாலும் என்னுடைய வாயே என்னை குற்றவாளி என்று காட்டிவிடும். பின்னால் நாம் ஒரு இடத்திலே யோபு தன்னை குறித்து எவ்வளவு உயர்வான எண்ணம் கொண்டிருந்தார் என்பதை பார்க்கப் போகிறோம். ரோமர் 7:18 பவுலப்போஸ்தலன் சொல்லும்பொழுது, என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். தேவனுக்கு முன்பாக தன்னை உத்தமன் என்று யோபுவும் சொல்லவில்லை. என்றாலும் யோபு நல்லவன் என்றும் ஒரு நீதிமான் என்றும் கூறினார். என்றாலும் தேவனுக்கு முன்பாக தான் குற்றமற்றவன் என்பதை தன்னால் நிரூபிக்க முடியாது என்பதையும் ஒத்துக்கொள்கிறார். இன்றைக்கும் பலர் வேதவசனங்களை அறியாதவர்களாய் இருக்கிறபடினாலே தாங்கள் தேவனுக்கு முன்னதாக தேவனுடைய எதிர்பார்ப்பிற்கு இணையாக வாழுகிறார்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறார்கள். யோபு 9:32, நான் அவருக்கு பிரதித்தினம் சொல்கிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னைப் போல மனுஷன் அல்லவே. தேவன் ஒரு மனிதனானால் நாம் அவரோடு பேசலாம் என்கிறார். பிரியமானவர்களே, இந்த காரணத்தினாலேதான் தேவன் மனிதனானார். மனிதர்கள் அப்பொழுது அவரோடு பேச முடியும், அவரோடு நடக்க முடியும். அப்பொழுதுதான் மனிதன் தேவனுடைய எதிர்பார்ப்பை தன்னால் நிறைவேற்ற முடியாது என்பதையும் கண்டுகொள்வான். தேவனுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்த ஒரே மனிதர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு மனிதர் என்றும், அதிலும் அவர் ஒரு பாவியான மனிதர் என்றும் நிரூபிக்க பலர் முற்படுகிறார்கள். ஆனால் வேத வார்த்தையை நாம் படிக்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவை சுற்றி அந்த நாட்களிலே வாழ்ந்த மனிதர்களும் கூட அவரிடத்திலே ஒரு பாவமும் உண்டு என்று சொல்ல முடியவில்லை. அவர் அருகிலே இருக்கும்பொழுது தங்கள் வாழ்க்கையில் உள்ள பாவம்தான் சுட்டிக்காட்டப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர் என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டியது இருந்தது. இயேசுவும் மனிதனானபடியினாலே இன்றைக்கும் நாம் அவரிடத்திலே செல்ல முடியும். அவர் எனக்காக சிலுவையிலே மரணம் அடைந்தார். அவருடைய வாழ்க்கையினாலேதானே நான் தேவனுடைய எதிர்பார்ப்பிற்கு வாழ முடியாது என்பதை ஒத்துக்கொள்ளவும் எனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளவும் செய்தார். அவருடைய மரணத்தினாலே அவரை நிரட்சிக்க முடியும். இதற்காகத்தான் யோபுவும் ஏங்கிக் கொண்டிருந்தார். யோபு 9:33, எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. தனக்கும் தேவனுக்கும் இடையிலே மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒருவரும் இல்லை என்பதுதான் யோபுவின் குற்றச்சாட்டு. யாராவது ஒருவர் எங்கள் மத்தியிலே நின்று எனது கரத்தையும் தேவனுடைய கரத்தையும் இணைக்க மாட்டார்களா என்று ஏங்கினார். அப்போஸ்தலன் பவுல் இளைய ஊழியனான தீமோத்தேயுக்கு சொல்லும்பொழுது 1 தீமோத்தேயு 2:5, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே என்று எழுதியிருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்துத்தான் யோபுவின் உள்ளம் அன்றே ஏங்கியிருக்கிறது. யோபு 10:1, என் ஆத்துமா ஜீவனை ஆரோசிக்கிறது, நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடங்கொடுத்து என் மன சஞ்சலத்தினாலே பேசுவேன். யோபுவிற்கும் தேவனுக்கும் இடையிலே அன்றைக்கு மத்தியஸ்தர் ஒருவரும் இல்லாதபடியினாலே எந்த ஒரு மனிதனும் தேவனுக்கு முன்பாக யோபுவிற்காக பேச முடியவில்லை. தனது இருதயத்தின் கசப்பினாலே தானே பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மையாகவே தனது இருதயத்திலே தன்னுடைய வாழ்க்கை குறித்து எப்படி உணர்ந்தாரோ அதை குறித்து தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தனது பரிதாபமான நிலைமையை குறித்து உண்மையான எண்ணம் கொண்டவராயிருக்கிறார். யோபு 10:2, நான் தேவனை நோக்கி என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும், நீர் எது நிமித்தம் என்னோட வழக்காடுகிறீர், அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்பேன். இந்த புத்தகத்தை நிறைவு செய்யும் முன் இந்த கேள்விக்கான பதிலை தேவன் யோபுவிற்கு கொடுக்கப் போகிறார். யோபுவை குறித்தே சில காரியங்களை யோபுவிற்கு காட்டப்போகிறார். நாம் ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ள வேண்டிய நம்மை குறித்த காரியங்களையே தேவன் பேசப்போகிறார். யோபு 10:3, நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகளின் கிரியையை வெறுத்து துன்மார்க்கரின் யோசனையை கிருபையாய் பார்க்கிறது உமக்கு நன்றாயிருக்குமோ? தன்னை சுற்றி எத்தனையோ கேடான மனிதர்கள் துன்பப்படாமல் இருக்கும்பொழுது தான் ஏன் இத்தனை அதிகமாக துன்பப்பட வேண்டும் என்பதை யோபுவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதே பிரச்சனையைத்தான் அன்று ஒரு நாள் தாவீதும் சந்தித்தார். நாமும் பல வேளைகளிலே இதைத்தான் சந்திக்கிறோம். நாம் பார்க்கிற சில கடவுளுக்கு பயந்த பிள்ளைகள், சில குடும்பங்கள் எவ்வளவோ வேதனைப்படும் பொழுது துன்மார்க்கமாய் வாழுகிற சில குடும்பங்கள் செழித்தோங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. சமுதாயத்திலே மட்டுமல்ல, திருச்சபையிலேயும் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கலாம். பாவத்திலே வாழுகிறவர்களுக்கு தண்டனையே வராமல் இருக்கிறது. பாவத்திற்கான எந்த விளைவையும் அவர்கள் அனுபவித்ததாக தெரிகிறதில்லை. ஆனால் பிரியமானவர்களே, தேவன் சரியான நேரத்திலே இப்படிப்பட்ட மக்களுடனும் இடைப்படுகிறவராயிருக்கிறார். என்றாலும் நம் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட கேள்வியை எழுப்பும் நேரங்கள் வருகிறது. இந்த யோபுவின் புத்தகமும் வாழ்க்கையை குறித்த கேள்வியை எழுப்புகிறது. யோபு 10:4, மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ? தனது துக்கமான சூழ்நிலையினாலே மீண்டும் அவர் தேவனிடத்திலே பேசுகிறார். உண்மையாகவே யோபு இருக்கும் நிலைமையை ஓர் மனிதன் உணர்கிற பிரகாரம் அவர் உணர்கிறாரா என்ற கேள்வியை எழுப்புகிறார். தேவன் மனிதனானதற்கான மற்றொரு காரணத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் என்னையும் உங்களையும் புரிந்து கொள்ளுகிற ஒருவர் பரலோகத்திலே உண்டு. நம்மை போல மனிதனாய் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த காரணத்தினாலே நானும் நீங்களும் இந்த காலங்களிலே எப்படி உணர்கிறோம் என்பதை அவரும் அறிந்திருக்கிறார். நான் இப்பொழுது எப்படி உணர்கிறேன் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இந்நாட்களிலே நீங்கள் எப்படி உங்கள் உள்ளத்திலே உணர்கிறீர்கள் என்பதையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். யோபு 10:5-7 கவனியுங்கள். நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறதற்கு, உம்முடைய நாட்கள் ஒரு மனுஷனுடைய நாட்களைப் போலவும் உம்முடைய வருஷங்கள் ஒரு புருஷனுடைய ஜீவகாலத்தைப் போலவும் இருக்கிறதோ? நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும். உம்முடைய கைக்கு என்னை தப்பு வைக்கிறவன் இல்லை. இப்பொழுது யோபு தனக்காக வாதிட ஆரம்பிக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு துன்மார்க்கமும் இல்லை என்கிறார். நான் துன்மார்க்கன் இல்லை என்பது தேவனுக்கு தெரியும். என்றாலும் அவருடைய கையில் இருந்து நான் தப்பிக்கொள்ள முடியவில்லையே. இதன் வழியாகத்தானே நான் கடந்து செல்ல வேண்டியதிருக்கிறது. ஆனால் ஏன் அவர் என்னை இந்த விதமான பாடுகளின் மத்தியிலே நடத்துகிறார் என்பது எனக்கு தெரியவில்லையே என்று வியக்கிறார். யோபுவிற்கு இன்னும் கொஞ்சம் மனத்தாழ்மை தேவை. பிரியமானவர்களே, அந்த மனத்தாழ்மையை தேவன் அவருக்கு கொடுக்கப் போகிறார். பிரியமானவர்களே, மனத்தாழ்மையும் பொறுமையும் வெள்ளித்தட்டிலே வைத்து தேவன் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு பொருள் அல்ல என்பதை உங்களுக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட வேதனையான சூழ்நிலைகளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே விளையச் செய்யும் கனிதான் மனத்தாழ்மையும் நீடிய பொறுமையும். புதிய ஏற்பாட்டிலே யோபுவின் பொறுமையை குறித்து யாக்கோபு பேசுகிறார். யாக்கோபு 5:11 கவனியுங்கள். இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. இவ்வாறு சொல்லியிருக்கிறதுனாலே இயற்கையாகவே யோபு ஒரு நீடிய பொறுமையுள்ள ஒரு மனிதர் அல்ல. யோபு கடந்து வந்த பாதையின் வழியாகத்தான் கற்றுக்கொண்டது அந்த பொறுமை என்பது வெளிப்படுகிறது. யோபு பாடுபட்ட ஆரம்ப நாட்களிலே அந்த நீடிய பொறுமை இல்லாதபடியினாலேதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பேசினார். ஆனால் யாக்கோபு 5:16 நாம் பார்ப்பது போல கர்த்தருடைய செயலின் முடிவிலேதான் யோபு பொறுமையை கண்டடைந்தார். தேவனே அதை யோபுவின் வாழ்க்கையிலே உண்டு பண்ணினார் என்று சொல்லலாம். யோபு 10:19 பாருங்கள். நான் ஒரு காலம் இல்லாதது போலிருந்து கற்பத்திலிருந்து பிரேத குழிக்கு கொண்டு போகப்பட்டிருப்பேன். ஏற்கனவே ஆரம்பத்தில் பேசிய அதே காரியத்தை இப்பொழுது யோபு மீண்டுமாக பேசுகிறார். வேதனைப்பட்டுக் கொண்டிருந்த இந்த காலத்திலே அவர் வாஞ்சித்த ஒரு காரியம் அவருடைய மரணம். இந்த கஷ்டங்கள் பாடுகளிலிருந்து தன்னை விடுவிக்கக்கூடியது மரணம் மட்டுமே என்று அவர் உணர்ந்தார். ஒரு தூக்கத்தைப் போல அவர் மரணத்தை வாஞ்சித்தார். அவர் ஜீவனோடு இருக்கும்பொழுது உணரும் எந்த உணர்வையும் உணராத நிலைமைக்கு செல்ல அவர் வாஞ்சித்தார். தான் பிறந்திராமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாயிருந்திருக்கும் என்று யோசித்தார். பரிபூர்ண ஒரு விடுதலையை அவர் வாஞ்சிக்கிறார். அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் கடந்து வருகிற பாடுகளின் மத்தியிலிருந்து துன்பங்களின் மத்தியிலிருந்து பூரணமாக விடுவிக்கப்பட்டால் நன்றாயிருக்குமே என்று நீங்கள் யோசிக்கலாம். மரணம் இந்த பாடுகளிலிருந்து விடுதலை செய்துவிடும் என்று யோபு மட்டுமல்ல எலியாவும் ஒரு காலத்திலே யோசித்தார். யோனா அதை வாஞ்சித்தார். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த எண்ணங்கள் எந்த விதத்திலேயும் உங்களுக்கு உதவி செய்யப் போகிறதில்லை. நீங்கள் பிறந்திராமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்று சிந்திக்கிற நேரம்தான் வீண். சீக்கிரமாக மரித்து போனால் நலமாக இருக்குமே என்று எண்ணுவதிலேயும் பயனில்லை. தாங்கள் விரும்பியதினாலே எந்த ஒரு மனிதரும் மரிக்கிறதில்லை. மரணத்தை நாங்கள் வாஞ்சித்தோம் என்று சொல்கிற எவருமே உண்மையிலே அதை வாஞ்சிக்கவில்லை. உண்மையாக மனிதர்கள் மரணத்தை சந்திக்கும் பொழுது தாங்கள் வாழவே விரும்புகிறோம் என்று சொல்கிறார்கள். எனவே மரணத்தை குறித்து யோபு உண்மையாக பேசுகிறார் என்று சொல்ல முடியாது. ஆனால் தன்னுடைய இருதயத்தை அவர் வெளியே கொட்டுகிறார். தேவன் யோபுவின் உள்ளத்தின் ஆழத்திலேயும் யோபுவை சந்திக்கப் போகிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களிலே சிலருடைய வாழ்க்கையிலேயும் பெருமையும் கடினமான இருதயமும் இருக்கிறது. யோபுவோடு கூட தேவன் செயல்பட்டது போல தேவன் நம்மிலே சிலருடைய வாழ்க்கையிலேயும் செயல்பட வேண்டியது இருக்கிறது. தொடர்ந்து யோபு 11 அதிகாரத்திற்குள்ளே நாம் கடந்து செல்வோம். இங்கே சோப்பாருடைய முதல் உரையை நாம் பார்க்கிறோம். சோப்பார் எதையுமே சட்ட ரீதியாக பார்க்கும் ஒருவர். தேவன் சட்ட திட்டத்தின்படிதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே தேவன் எப்படி செயல்படுவார் என்பது தனக்கு தெரியும் என்பது போல பேசுகிறார். இவர் பில்தாத்தை விட வித்தியாசமானவர். பில்தாத்தினுடைய வார்த்தை என்ன? முந்திய காலங்களிலே சென்று கடந்த காலங்களில் நடந்தவற்றை கொண்டு நாம் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார். விஞ்ஞான ரீதியான ஒரு மனநிலை உள்ளவர். பாறைகளையும் எலும்புகளையும் கண்டு இது இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்த ஒன்று என்று சொல்பவரை போல பில்தாத் இருந்தார். சோபாரும் ஓரளவு விஞ்ஞான எண்ணம் கொண்டவர். என்றாலும் அவர் சட்ட திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர். சொல்லப்போனார் அவர் தேவனே இல்லை என்று சொல்லக்கூடியவர். அதாவது இந்த உலகமே தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, தானாக சில சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடியவர். பிரியமானவர்களே, சட்ட திட்டங்களை உருவாக்குகிற ஒருவர் இல்லாமல் இந்த சட்ட திட்டங்கள் உண்டாக முடியாது. சோபாருடைய யூகம் என்ன? இந்த அண்ட சராசரங்களும் ஏதோ ஒரு விதிமுறையை, ஏதோ ஒரு சட்ட திட்டத்தை பின்பற்றுகிறது என்கிறார். சோபாருடைய குணநலன் என்னவென்றால், எல்லாமே எனக்கு தெரியும், எதை பற்றி வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் பதில் சொல்லுகிறேன் என்பவர் போல பேசுகிறார். அவருடைய கருத்துப்படி தேவனும் சில சட்ட திட்டங்களினாலே கட்டப்பட்டிருக்கிறார். தன்னுடைய சொந்த சட்டத்திட்டங்களை விட்டு அதற்கு மாறாக அவர் செயல்பட முடியாது என்பது அவருடைய கருத்து. ஒருவேளை சோப்பார்தான் அந்த குழுவிலேயே வயது முதிர்ந்தவராய் இருந்திருக்க வேண்டும். பில்தாத்தை விட மிக உறுதியாக தான் எல்லாவற்றையும் அறிந்தது போல பேசுகிறார். யோபு 11 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அப்பொழுது நாகமாத்தியனாகிய சோப்பார் பிரதித்திரமாக, ஏராளமான வார்த்தைகளுக்கு உத்தரவு சொல்ல வேண்டாமோ? வாய்ச்சாலகன் நீதிமானாய் விளங்குவானோ? சோப்பாருடைய கருத்துப்படி யோபு தனது பாவங்களை மூடுவதற்காக பேசுகிறார். யோபு தனது வார்த்தைகளினாலே இப்படி பாடுபடுகிற நான் எந்த ஒரு காரியத்தையும் மூடி மறைக்கவில்லை என்பது போல பேசினார். சோப்பார் அந்த வார்த்தைகளை புறக்கணித்தவராக யோபு அந்த சூழ்நிலையை விட்டு வேறு விதமாய் பேசுகிறார் என்கிறார். சிலர் தாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளினாலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை விட்டும் தப்பித்துக் கொள்வார்கள். சில நீதிமன்றங்களிலே சில வழக்கறிஞர்கள் பேசி இவ்வாறு வெற்றியை பெற்றுக் கொள்கிறார்கள். அங்கே நீதி செய்யப்பட்டது என்பதல்ல, அந்த வழக்கறிஞருடைய வாத திறமை அங்கே வென்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் யோபுவை பொறுத்த மட்டிலேயும் இந்த வார்த்தைகள் உண்மை அல்ல. யோபு 11 அதிகாரம் 3 வசனம். உம்முடைய வீம்பு வார்த்தைகளுக்கு மனுஷர் மௌனமாயிருப்பார்களோ? நீர் பரியாசம் பண்ணும்போது ஒருவரும் உம்மை வெட்கப்படுத்த வேண்டாமோ? சோபார் மேலும் ஒரு படி சென்று யோபு பொய் சொல்வதாக குற்றம் சாட்டுகிறார். யோபுவை ஒரு மாய்மாலக்காரன் என்கிறார். எனவே பில்தாத்தின் வார்த்தைகளை விட இவருடைய வார்த்தை கடுமையானதாய் இருக்கிறது. பில்தாத் யோபுவை குறித்து பேசும்பொழுது மாய்மாலம் செய்கிறார் என்று கூறினார். ஆனால் யோபுவை பொய்யர் என்று சொல்லவில்லை. தேவன் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே என்ன செய்வார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்பது போல சோபார் பேசுகிறார். தான் தேவனோடு நல்ல உறவுக்குள்ளே இருப்பது போலவும் யோபு வெளியே இருப்பது போலவும் கற்பனை செய்கிறார். எனவே யோபு ஒன்றும் புரியவில்லை என்கிறார். எனவே சோப்பார் சொல்வதை யோபு கவனிக்க வேண்டும் என்று சொல்கிறார். யோபு 11 அதிகாரம் 4-5 வசனங்கள். என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவரீருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீர் சொல்லுகிறீர். ஆனாலும் தேவன் பேசி உமக்கு விரோதமாய் தம்முடைய உதடுகளை திறந்து. தேவன் பேசாமல் இருப்பதனாலே சோப்பார் தேவனுக்காக பேசுகிறேன் என்கிறார். இன்னும் சிலர் தங்கள் உள்ளத்தையெல்லாம் வெளிப்படுத்திவிட்டு தேவனே தங்கள் மூலம் பேசினார் என்று சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, யோபுவிற்காக சோப்பாரிடத்திலே எந்த செய்தியும் இல்லை. நிகழ்ச்சியின் இறுதியிலே வந்திருக்கிற நாம் இன்று சிந்தித்த வார்த்தைகளிலே இரண்டு காரியங்களை முக்கியமாக மனதிலே வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, நாம் கடந்து வருகிற பாடுகள், துன்பங்கள், துயரங்களுக்கான காரணத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கும்பொழுது தொடர்ந்து கர்த்தரையே பற்றிக்கொண்டு அவரையே சார்ந்து கொள்வதுதான் சிறந்தது. நீங்கள் உண்மையாகவே தேவனை நேசிக்கிற ஒருவராயிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற இந்த காரியம் உங்களுடைய நன்மைக்காகவும் தேவனுடைய நாம மகிமைக்காகவும் நடைபெறுகிறது. அல்லது உங்கள் பாடுகளுக்கான காரணத்தை ஏற்கனவே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த காலகட்டங்களிலே தேவையான நீடிய பொறுமைக்காக கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் அவரே உங்களுக்கு கேடகமாயிருப்பாராக. இரண்டாவதாக, நமக்கு அறிமுகமான யாராவது ஒருவர், நம்மை நேசிக்கிற ஒருவர் அல்லது நாம் நேசிக்கிற ஒருவர் வேதனைகளின் வழியாக கடந்து பாடுகளின் வழியாக வரும்பொழுது நாமே காரியங்களை காரணங்களை யூகித்துக் கொண்டு அவர்களை தவறாக குற்றம் சாட்டவே கூடாது. தேவன் ஒருவரே அவருடைய பாடுகளுக்கான உண்மையான காரணத்தை அறிந்திருக்கிறார். திட்டமும் தெளிவுமாய் அது வெளிப்படுத்தப்படாமல் இருக்கும் பொழுது நம்முடைய சொந்த அறிவின் அடிப்படையிலே நாம் விளக்கம் கொடுக்க முற்படுவோம் என்றால் அந்த சகோதரனை அல்லது அந்த சகோதரியை நாம் மேலும் மேலும் காயப்படுத்துகிறவர்களாயிருப்போம். அதைத்தான் சோப்பார் யோபுவிற்கு செய்தார். வேதனைப்படுகிற சகோதர சகோதரிகளுக்காக நாம் கருத்தோடு ஜெபிப்போமா? ஆண்டவர் அவர்களோடு பேசிக் கொண்டிருப்பார் என்றால் அதை அவர்கள் கேட்கத்தக்கதாக அவர்களுடைய செவிகளை தேவன் திறக்கும்படியாக நாம் ஜெபிப்போமா? அதற்கு பதிலாக தவறுதலாக குற்றம் சாட்டி அல்லது குறை சொல்லி நாம் நல்லவர்கள் என்று நிரூபிக்க தேவையில்லை. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற யார் யார் தங்கள் வாழ்க்கையிலே கஷ்டங்களின் வழியாக, பாடுகளின் வழியாக, துன்பங்களின் வழியாக, நெருக்கங்களின் வழியாக, அழுத்தங்களின் வழியாக கடந்து வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களிலே தேவையான கிருபையை நீரே நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உள்ளத்திலோ உடலிலோ சோர்ந்து போய் விடாதபடி, அவர்கள் உடைந்து போய் விடாதபடி, நொறுங்கி போய் விடாதபடி கர்த்தரே காத்துக் கொள்ளும், அவர்களை தாங்கிக் கொள்ளும். உம்முடைய வார்த்தைகளினாலே அவர்களை நீர் உற்சாகப்படுத்தும். உம்முடைய வல்லமையினாலே அவர்களை இடை கட்டும். இந்த எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலேயும் அவர்கள் உம்மை சார்ந்து கொள்ளவும் உம்மை பற்றி பிடித்துக் கொள்ளவும் உதவி செய்யும். நீர் காட்டும் வழியை அறிந்து புரிந்து அதிலே தொடர்ந்து நடக்க கிருபை செய்யும். சீக்கிரமாக பூரண ஒரு விடுதலையை கொடுத்து உம்முடைய கனத்தினாலும் மகிமையினாலும் அவர்களை நிரப்பியறலும். எங்களுடைய வாழ்க்கையிலையும் கஷ்டப்படுகிற, வேதனைப்படுகிற, சோதனையின் மத்திலே கடந்து வருகிற யாரையாவது நாங்கள் தவறாக குற்றம் சாட்டியிருப்போம் என்றால், வார்த்தையினாலே வெளியே சொல்லாவிட்டாலும் எங்களுடைய மனதிலே அவ்வாறு நாங்கள் சிந்தித்திருப்போம் என்றால் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நாங்கள் யாரையாவது குற்றம் சாட்டி உமக்கு முன்னால் நாங்கள் குற்றவாளிகளாயிராதபடி எங்களை ஒவ்வொரு நாளும் காத்துக் கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
போன உன்
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4.